அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 22 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் ஐநாவில் கையெழுத்தாகின்ற பருவநிலை உடன்படிக்கையை இந்தியாவால் நிறைவேற்ற முடியுமா என்பது பற்றிய அலசல்.
ஒட்டுமொத்தமாக பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு தீர்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்தியா ஒருபொழுதும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை செய்யாது, செய்யவும் முடியாது.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியிருப்பது குறித்த தகவல்கள், இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் யோசனைகள்,
நாம் பிரிந்து செல்ல விரும்பாது ஒருங்கிணைந்து வாழ முன்வந்துள்ளமையால் சிங்கள மக்கள் எங்களுக்கு சகல ஒத்துழைப்பையும் இசைவையும் நல்க வேண்டும்.
பொதுபல சேனாவின் ஞானசாரர் தேரர் மீது நீதிபதி ஒருவரை தொடர்ந்துள்ள வழக்கு மற்றும் இன்னவர செய்திகளையும் நேரில் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் கிருத்திகா நாராயணன் மற்றும் சங்கீதா ராஜன் விஜய் ஆகியோர். நியூயார்க்கில் ஐநா தலைமை செயலகத்தில் நடக்கும் நிகழ்வு ஒன்றில் 170 குறையாத நாடுகளின் பிரதிநிதிகள் காலநிலை மாற்றத்தை தாமதமடைய செய்வதற்கான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட உள்ளனர். அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த ஐநா தலைமை செயலர் பான் கி மூன் இது வரலாற்றில் ஒரு நிகழ்வு என்று கூறுகிறார்.
I urge all countries to move quickly to join the agreement at the national level so that the Paris Agreement can enter into force.
உலகம் இந்த விஷயத்தில் நேரத்துடன் போராடிக் கொண்டிருக்கிறது என்று கூறிய அவர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு உலக நாடுகளை கூறியுள்ளார்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார். அவரது லண்டன் வருகையை ஒட்டி தினசரி ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடவும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தவும் தனது ஆளுமையை உலகம் முழுவதும் செலுத்துவதற்கு பிரிட்டன் அந்த ஒன்றியத்தில் இருந்தால் மிகவும் பலனளிக்கும் என்று ஒபாமா எழுதியிருக்கிறார்.
புகை வெளியேற்றத்தில் முறைகேடுகளுக்காக 600,000 அதிகமான கார்களை ஐரோப்பிய கார் தயாரிப்பாளர்கள் திரும்ப பெறப்போவதாக ஜெர்மனிய போக்குவரத்து துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின் கூறியுள்ளார். ஆடி, மெர்சிடிஸ், ஒபெல், போர்ஷா, ரெனால்ட் மற்றும் ஃபோக்ஸ் வேகன் ஆகிய 6 வகை கார்கள் பாதிக்கப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. புகை வெளியேற்ற சோதனையில் தகவல்களை ஃபோக்ஸ் வேகன் நிறுவனம் ஏமாற்றியதாக வந்த முறைப்பாட்டை அடுத்து சோதனை நடத்திய ஜெர்மனி அதிகாரிகள் மாசுபடுத்தும் புகை வெளியேற்றத்தில் அளவை மறைக்க ஃபோக்ஸ் வேகன் மாத்திரமே சட்டவிரோத மென்பொருட்களை பயன்படுத்தியதாக கண்டறிந்தனர்.
புகை வெளியேற்ற சோதனை ஊழலால் ஏற்பட்ட இழப்புகளுக்காக 1,800 டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை ஒதுக்கியுள்ளதாக ஃபோக்ஸ் வாகன் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த வருடத்தில் தமக்கு 460 டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது.
பிரசல்ஸ் விமான நிலைய குண்டு தாக்குதலில் ஈடுபட்டிருந்த ஒரு நபர் இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் அமைப்பால் தாங்கள் பிடித்து வைத்திருந்த போது சிறை காவலராக இருந்தவர் என அவர்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஊடகவியலாளர் கூறியுள்ளார். அவ்வகையில் IS அமைப்பால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஊடகவியலாளரான நிக்கோலா ஹெனின் பெல்ஜியம் தாக்குதல்களில் ஒருவரான நாஜிம் லக்ராவி தாங்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறையின் காவலராக இருந்தவர் என்று முறைப்படி அடையாளம் கண்டுள்ளார்.
கருப்பாக இருந்த காரணத்தினால் தன்னிடம் அதிகமான வரதட்சணை கோரிய ஆணை மணந்து கொள்ள இந்திய பெண் ஒருவர் மறுத்துள்ளார். அந்த நபரை தான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை அப்பெண்மணி வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். கருப்பே அழகு என தனது பேஸ்புக்கில் எழுதியுள்ள ஜோதி சௌத்ரி தனது தோழி நிறத்துக்காக பணம் கொடுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுகிறார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டு குறிப்பொன்று. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக உலக நாடுகள் கடந்த ஆண்டு பாரிஸ் மாநாட்டில் எடுத்திருந்த உறுதிமொழிகள் இன்று முதல் உடன்படிக்கையாக மாறுகின்றன. புவியை வெப்பமடையச் செய்யும் வாயுக்களை வெளியேற்றும் நாடுகளின் வரிசையில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை தொடர்பில் தமிழகத்திலிருந்து இயங்கும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து உண்மையில் சுற்றுச்சூழலுக்கும் புதுமை ஏதாவது தடுப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வரலாற்று ரீதியான பொறுப்புகள், கடமைகள் அப்படிங்கிற வார்த்தையவே அந்த என்டையர் அக்ரிமெண்ட் வந்து எடுத்தாங்க. காமன் பட் டிஃபரன்சியேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனால் அது வந்து நீங்க வந்து வரலாற்று ரீதியாக யார் அந்த தவறை செய்தார்களோ அவர்கள் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எடுத்துவிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில பொறுப்புகள் கொடுப்பது என்பது சரியான தீர்வாக இருக்க முடியாது. பொல்யூட்டர் ஹேஸ் டு பே. எந்த நாடுகளெல்லாம் இதுவரைக்கும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதோ அவர்கள் அதற்குண்டான விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும்.
நீண்ட காலமாக இந்த நாடுகளை ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளின் தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஆண்டு இந்த உடன்படிக்கை ஒப்புக்கொள்ளப்பட்டது. புவி வெப்பமடைதலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் வைத்துக் கொள்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுப்பதாக இந்தியாவும் இணங்கியிருக்கிறது. இந்தியாவால் இந்த உறுதிமொழிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
இன்டென்ஷனலி நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு அளவுகோலை வைத்து இந்தியா வந்து இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மாசுவை வந்து 30% குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியாவால் அதை செய்ய முடியாது. அதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவில் கிடையாது. இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய மாசு வெளியேறதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு வளர்ந்த நாடுகள் வந்து துணை புரிய வேண்டும். இந்தியா அதுக்காக தொழில்நுட்பம் இல்லாமா, இந்தியா வந்து பொலியூட்டிங் நேஷன் ஆக்கலாமா, அதெல்லாம் வேற கேள்வி. அதெல்லாம் நிச்சயமாக இந்தியா தவறு செய்யக்கூடாது. ஜீரோ எமிஷன் நோக்கி போகணும், அதில் எந்த விதமான மாற்றத்தும் முடியாது. ஆனால் இங்கே நடக்கின்ற இந்த கையெழுத்து என்பது ஒரு கிரீன் டெக்னாலஜிஸ ஹை காஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கின்ற ஒரு உடன்படிக்கையாக தான் நான் வந்து பார்க்கிறோம். முடிய ஒட்டுமொத்தமாக பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு தீர்வாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்தியா ஒருபொழுதும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை செய்யாது, செய்யவும் முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம், இன்னும் வந்து அதிகமான தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் மட்டும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 12 அனல் மின் நிலையங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள்.
பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியிருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழ்நாட்டில் மே மாதம் 16ஆம் தேதி நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியுள்ளது. முதல் நாளான இன்று திமுக, பாரதிய ஜனதா கட்சி, பச்சை தமிழகம், சுயேச்சைகள் என 80க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ஈரோடு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்த சு முத்துசாமி,
நாங்கள் கடந்த ஒரு வார காலமாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய ஆதரவையும் அன்பையும் காட்டுகிறார்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தந்திருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள் வேட்புமனு தாக்கல் என்றாலும் இன்றைக்கே தாக்கல் செய்து விடலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து தாக்கல் செய்திருக்கிறோம்
என்று தெரிவித்தார். அதேபோல ராதாபுரம் தொகுதியில் பச்சை தமிழகம் சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த SP உதயகுமார்,
நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் பச்சை தமிழகம் கட்சியின் வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். இன்று காலை ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை சந்தித்து என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன்.
தமிழகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய April 29 கடைசி நாளாகும். திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூரிலும், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கோவில்பட்டி தொகுதியிலும் வரும் 25ஆம் தேதி தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். April 27 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியிருக்கும் இதே நாளில் தமிழ்நாடு கேபிள் டிவி கார்ப்பரேஷனின் நிர்வாக இயக்குநரை இடம் மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மாநிலத்தில் கேபிள்கள் மூலம் தொலைக்காட்சி சேனல்களை ஒளிபரப்பும் முகமையாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் செயல்பாடுகள் பாரபட்சமாக இருப்பதாக சில அரசியல் கட்சிகள் புகார் கூறின. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சென்னைக்கு வந்தபோது அவரிடமும் இந்த விவகாரம் குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்து வரும் குமரகுருபரன் மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி தனது வேட்பாளர்களில் 4 பேரை மாற்றம் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி ஆகிய 4 தொகுதிகளுக்கென ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
முரளிதரன் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான யோசனைகள் பற்றி ஆராய்ந்து வந்த வடக்கு மாகாண சபை இன்று அதன் முடிவுகளை அறிவித்திருக்கிறது. நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இனப்பிரச்சனையை அறிவுபூர்வமாக அணுகி தீர்வு காணப்பட வேண்டுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார். புதிய அரசியல் அமைப்புக்காக வடமாகாண சபையின் 19 பேர் கொண்ட குழுவினால் தயாரிக்கப்பட்ட முன்மொழிவுகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போதே விக்னேசன் அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்.
எம்மை பொறுத்தவரை மிகவும் சாதாரண கருத்து வெளியிடலாக உள்ள இந்த ஆவணம் தெற்கில் பலரை பேயாட்டமாட வைத்துள்ளது. ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அறிவு பூர்வமாக அதனை அணுக வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதால் பிரச்சனைகள் மேலும் வலுவடைவன. பிரிவினைக்கு எதிர்மாறான ஒரு கருத்தையே முன்வைத்துள்ளோம். நாட்டினுள் அதிகார அலகுகளை உண்டாக்குவது, அந்தந்த மக்கட்கூட்டங்கள் தத்தமது இடங்களில் தங்கள் விடயங்களை தாங்களே கையேற்று நிர்வகிக்கவே, இதுதான் ஜனநாயகம். நாட்டை பிரிக்காது நாம் தனித்து வாழும் அதே நேரம் சகல மக்களுடனும் சேர்ந்து வாழ நாம் ஆசைப்படுகின்றோம். நாம் பிரிந்து செல்ல விரும்பாது, ஒருங்கிணைந்து வாழ முன்வந்துள்ளமையால் சிங்கள மக்கள் எங்களுக்கு சகல ஒத்துழைப்பையும் இசைவையும் நல்க வேண்டும்.
இந்த நாட்டில் எல்லோருடனும் சுமூகமாக சகவாழ்வு வாழக்கூடிய வரைவு ஒன்றையே தாங்கள் முன்வைத்திருப்பதாகவும் விக்னேசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட்டால் இந்த நாடு சீரழிந்து போகும், சின்னாபின்னமாகிவிடும். நாங்கள் இன்று 150,000 ராணுவத்தினரின் மேலாண்மையின் கீழ் தான் வாழ்கின்றோம். இந்தியாவின் அனுசரணையினால் வடமாகாண சபை என்று ஒன்று கிடைத்தாலும் எம்மால் எம்மை செவ்வனே ஆள சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். எனவே எமது மொழி, எமது இடங்கள், மதங்கள், கலாச்சார பின்னணி என்பன மற்றையோரால் சூறையாடப்படாமல் அவற்றை பாதுகாத்து சுமூகமாக எல்லோருடனும் சகவாழ்வு வாழக்கூடிய விதத்திலேயே எமது வரைவை முன்வைத்துள்ளோம்
என்றார் விக்னேசன் அவர்கள். இந்த வரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ள சமஷ்டி ஆட்சி முறை மற்றும் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பவற்றுக்கான தமது எதிர்ப்பை வடமாகாண சபையின் 2 சிங்கள உறுப்பினர்களும் பதிவு செய்ததை அடுத்து சபை உறுப்பினர்களினால் இந்த வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை தூண்டியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான பொதுபல சேனா அமைப்பின் ஞானசார தேரர் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி நீதிபதி ஒருவரை வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக நீதிபதி ஒருவர் புகார் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். ஹோமாகம மஜிஸ்ட்ரேட் நீதிபதி ரங்க திசாநாயக்க இந்த புகாரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 25 திகதி ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகுட காணாமல் போனமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கலகுடாத்தே ஞானசார தேரர் நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் முறையில் செயற்பட்டுள்ளதாக நீதிபதி ரங்க திசாநாயக்க தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல் யாப்பின் விதிமுறைகளுக்கமைய இதுகுறித்து விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியுள்ள நீதவான் திசாநாயக்க, இந்த சம்பவத்தின் மூலம் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்பட்டிருந்தால் பிரதிவாதிகளுக்கு தகுந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து வினவிய போது கருத்துக்களை தெரிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதிவாளர் சம்பந்தப்பட்ட புகாரை மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளதாக அறிவித்தார். தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கமைய இந்த புகார் குறித்து மேலதிக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கே.எஸ். உதயகுமார் அளித்த குறிப்பாது. இனி பன்னாட்டு குறிப்பொன்று, அமெரிக்க டாலரில் புதிய முகாம், சிவராமகிருஷ்ணனின் குறிப்பு இது.
அமெரிக்காவின் $20 நாணயத்தாளில் புதிதாக இடம்பெற உள்ளவர் ஹாரியட் டப்மேன். இவர் ஒரு முன்னாள் அடிமை. ஆனால் அவரை அடிமையாக வைத்திருந்தவரும் பின்னர் நாட்டின் அதிபராகவும் இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் படத்திற்கு பதிலாக இவரது படம் இப்பொழுது இடம்பெறும். அமெரிக்காவின் நாணயத்தாளில் இடம்பெறும் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணி இவர்தான். முன்னர் அடிமையாக இருந்த இவர் பின்னர் பலரின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தவர். இருந்தாலும் இவரை அடிமையாக வைத்திருந்த முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சனின் படம் புதிதாக வரவுள்ள $20 தாள்களின் பின்புறம் இருக்கும். ஆனால் முன்புறம் ஹாரியட் அம்மையாரின் படம். ஆனால் இது குறித்து அமெரிக்க மக்களிடையே மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கவே
செய்கின்றன.
செய்தி எமது நாட்டின் பணத்தில் சிறுபான்மையினருக்கு இடமில்லாமலேயே இருந்தது. எனவே ஹாரியட் டப்மனின் படத்தை டாலரில் அச்சிடுவது நாட்டின் சரித்திரத்தில் மற்றவர்களுக்கும் இடமுள்ளது என்பதை காண்பிக்கும்.
ஆண்ட்ரூ ஜாக்சன் படம் மாற்றப்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஹாரியட் டப்மேன் தனது இனம் மற்றும் நாட்டுக்காக செய்ததை நான் பாராட்டுகிறேன். மரபுகள் மீறப்படக்கூடாது.
இருந்தாலும் மரபுவாதிகள் ஒரு விஷயம் குறித்து இனியும் அமெரிக்காவில் கவலைப்பட வேண்டாம் எனும் கருத்துக்களும் வந்துள்ளன. ஏனென்றால் அமெரிக்க கருவூல அமைப்பை ஏற்படுத்திய அலெக்சாண்டர் ஹாமில்டன் படம் மாற்றமின்றி தொடர்ந்து $10 நோட்டில் இடம்பெறும். ஆனால் மனித உரிமை போராளிகள், அனைவருக்கும் வாக்கு வேண்டும் என்று போராடியவர்கள் சிலரின் படங்கள் $5 மற்றும் $10 நோட்டின் பின்புறம் இடம்பெற உள்ளன.
சிவராமகிருஷ்ணன் அளித்த குறிப்பது. இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை தமிழோசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் BBC தமிழ் இணையதளத்திலும் Facebook, Twitter, Google+ உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.